SBS தமிழ்.
வணக்கம் அருண், ராம், சித்ரா, உங்க மூணு பேருக்கும் வணக்கம். ஹாங்காங்கை பொறுத்த அளவில் இப்போ முதல்ல வந்து சீனா கொண்டு வந்த ஒரு கோரிக்கையை ஏற்று அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணுங்கிற மாதிரியான தொடக்கத்தில் வந்து இந்த போராட்டம் தொடங்குச்சு. இப்போ அந்த சட்ட முன்வடிவு வந்து விலக்கிக் கொள்ளப்படுறதாக ஹாங்காங் அரசு அறிவிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு, அதுக்கு என்ன காரணம்?
இந்த போராட்டம் விலக்கினதுக்கு இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்கினாங்க. முதல் வாரத்திலேயோ இரண்டாவது வாரத்திலேயோ போராட்டம் துவங்கணும்னு பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வாரங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணிட்டாங்க. அந்த சட்டத்திருத்த வாபஸ் வாங்கறதுக்கு முன்னாடியே இன்னும் பல கோரிக்கைகள் சேர்ந்துருச்சு, அதான் பிரச்சனை.
அந்த 5 கோரிக்கைகளும் இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததுக்கான வழியா தான் அது வந்தது. ஆனா கடைசி மட்டும் 214 நடந்த அந்த யூனிவர்சல் சப்ரேஜ்ங்கிறதுக்காக ஒன்னு சேர்த்துட்டாங்க. மொத்தம் 4 இந்த ப்ரொடெஸ்டுக்கு ஏற்ற பாயிண்ட் தான்.
முதல்ல கொண்டு வந்த சட்ட மூலத்தை வந்து வாபஸ் பெற்ற பிறகும் போராட்டம் தொடர்கிறது. பல கோரிக்கைகளை வந்து போராட்டக்காரர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான கோரிக்கைகளை வந்து போராட்டக்காரர்கள் தற்போது முன் வைக்கின்றார்கள்?
முதல்ல வச்ச கோரிக்கை வந்து இந்த சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வரணுன்றதான் முதல்ல முதன்மையான கோரிக்கை. அதாவது இந்த சட்ட திருத்தத்தை வாபஸ் தரணுன்றது முதன்மையான கோரிக்கை. இரண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தினால போலீஸார்களோட கொஞ்சம் வன்முறையில ஈடுபட்டாங்க. அதனால அவங்க மேல சில இடங்கள்ல வந்து போலீஸார் ரொம்ப கடுமையா நடந்துட்டாங்க. அதை வந்து கண்டிக்கணும். போலீஸ் எந்தெந்த இடத்துல நடந்தாங்களோ அதை வந்து கண்டிக்கணும்ன்றது ரெண்டாவது. அதாவது எதெல்லாம் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டாங்களோ அதெல்லாம் கண்டிக்கணும்ன்றது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கைன்றது பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல போராளிகள்னு அவங்கள வந்து முத்திரை குத்திட்டாங்க. அதாவது எப்படின்னா ராயட்டர்ஸ் அப்படின்னு அவங்கள முத்திரை குத்திட்டாங்க. அதாவது ப்ரொட்டஸ்டர்ஸ்ன்ற போய் ராயட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள எல்லாரையும் முத்திரை குத்தினது வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா இதுல கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துல 13 வார போராட்டத்துல 700 பேருக்கு மேல இந்த போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து விடுவிக்கணும்ன்றதும் ஒரு கோரிக்கை. ஐந்தாவது கோரிக்கை வந்து என்னன்னா ஹாங்காங்ல வந்து 35 அதாவது பாதி சதவீதம், அதாவது 60% தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 60% தான் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள். மிச்சம் இருக்கிற அந்த 35-40 இருக்கிற பிரதிநிதிகள் வந்து ஒரு துறையில, அதாவது இப்போ இண்டஸ்ட்ரி பேஸ்ட் வங்கின்னு ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த வங்கித்துறையில வந்து பிரபலமா இருக்காங்களோ இல்ல வங்கித்துறையில ரொம்ப நாளா இருக்கிறாங்களோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் வச்சு அவங்க தான் செலக்ட் பண்றது.
ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிடியூன்சியும் மக்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏன்னா நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன் அவருக்கு. அதனால அதுவும் மக்களாலதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா தலைவர் தேர்வு தான் அந்த யூனிவர்சல் சப்ரேட்டிங்கிறது. தலைவரை வந்து இப்ப வந்து சைனால இருக்கிறவங்க நீங்க தலைவரா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஓட்டு போடணும். அந்த கான்ஸ்டியன்ஸ்ல இருக்கிறவங்க அது வேண்டாம், நாங்க தலைவரை தேர்ந்தெடுக்கணும்ங்கிறது மக்களோட கோரிக்கை.
அரசு என்ன சொல்லுது இந்த கோரிக்கைகளுக்கு? பதிலே கொடுக்காம இருக்கிறாங்களா, என்ன மௌனம் காக்குறாங்களா, என்ன மாதிரி?
முதல் கோரிக்கையை மாத்திரம் அவங்க வந்து எடுத்துட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க, இது மாதிரி நாங்க வந்து அதை பின்வாங்குறோம் சொல்லிட்டு. ஆனா மிச்ச 4 கோரிக்கைக்கும் இன்னும் அவங்க வந்து சரியான பதில் சொல்லல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
நீங்க வந்து என்னென்ன சட்ட மீறல்கள் செஞ்சீங்களோ அதுக்குண்டான சட்டப்படியான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும், அதை நாங்க மாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது இந்த போராட்டக்காரங்களை விடுதலை செய்ய மாட்டோம், அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற மாட்டோம்.
ஏறக்குறைய அப்படிதான்.
இப்ப இந்த போராட்டம் சீன எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருந்த வேளையில சீன ஆதரவு போராட்டக்காரர்களும் களத்திற்கு வந்திருக்கிறாங்களே, இது வந்து அந்த போராட்டமே இரண்டாக பிளவுபட்டு இருக்கிற மாதிரி காணப்படுது வெளியிலிருந்து பார்க்கும்போது. அங்க என்ன நடக்கு சொல்லுங்களேன்.
சீன எதிர்ப்பு சொல்லக்கூடாது, ஹாங்காங் அரசுக்கு எதிர்ப்பு அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். சீன எதிர்ப்பு ஹாங்காங் அரசு எதிர்ப்பு, அது மறைமுகமா சீன எதிர்ப்பாக மற்ற ஊடகங்கள் சித்தரிக்கிறாங்களே தவிர சீனாவை நேரடியா எதிர்க்க முடியாது. ஹாங்காங் மக்களால்ன்றது சீனா ஹாங்காங் மக்களுக்கும் தெரியும். அவங்க எதிர்க்கிறது வந்து ஹாங்காங் அரசு தான் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதை ஆக்சுவலா இப்ப அதுல வந்து அந்த கோபத்தின் வெளிப்பாடா வந்து அங்க வந்து சீன கொடிய இறக்கி எரிக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு சைட் லைட்னு சொல்லலாம். அது மெயின் கிடையாது அவங்களுக்கு. அந்த கோபத்துல வந்து நம்ம மொபைல் போன தூக்கி எடுத்து அடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கோபத்தைதான் அவங்க வெளிப்படுத்துறாங்களே தவிர குறிப்பாக இந்த சீன எதிர்ப்புன்னு சொன்னா அது அந்த கலரே வேற மாதிரி ஆயிடும்.
சரி, இப்போ மக்கள் ஆதரவு யார் பக்கம் அதிகமாக இருக்கு? இப்போ சீனா எதிர்ப்பு ஆதரவுங்கிறத விட்டுட்டு ஹாங்காங் அரசுக்கு ஆதரவு அல்லது ஹாங்காங் அரசுக்கு எதிர்ப்பு அப்படியான போராட்டத்துக்கு பொதுவாக பெரும்பாலான மக்கள் ஆதரவு எங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு படுது, அல்லது ஊடகங்கள் அதை எப்படி சொல்கின்றன?
இப்போ இரண்டு பிரிவா நீங்க சொன்னீங்கல்ல மக்கள், இதை வந்து கலர் கோடு மாதிரி பண்ணிட்டாங்க. மஞ்சள் நீலம், மஞ்சள் வந்து யாருக்கு சப்போர்ட், நீலம் வந்து யாருக்கு சப்போர்ட் அப்படின்ட்டு. நமக்கு இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்திலயும் சரி, ஜென்ரலா பொதுமக்களோட ஒப்பீனியனும் பாத்தீங்கன்னாலும் இப்ப தற்போது நிலைமையில வந்து ரெண்டு கலருமே இல்லாம பொதுநிலையில இருக்கிறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறா தான் என்னோட கருத்து. ஏன்னா மக்களுக்கு வந்து ஹாங்காங் மக்களை பொறுத்தவரைய என்றைக்குமே வன்முறைக்கு இடம் கொடுத்ததே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் வன்முறை மூலயமா சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஹாங்காங் மக்களுக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. அதனால அந்த வன்முறை எல்லாம் நடக்கிறது வந்து கண்டிப்பா பல பேருக்கு வந்து வருத்தத்தை தான் தருது. அது மட்டும் இல்லாம இதை வச்சு நம்ம இத கோரிக்கையெல்லாம் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இல்ல. அதே சமயத்துல நம்மளுடைய உரிமைகள்னு ஒண்ணு ஒரு சில இருக்கு. இப்ப இந்த ஐந்து கோரிக்கைகள்ல ஒரு சில உரிமைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய அடையாளம் பறிபோயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஹாங்காங் அப்படின்ற ஒரு அடையாளம் பறிபோயிடுமோன்ற ஒரு அச்சம். அந்த அச்சத்தின் காரணமாக அதுக்கும் சப்போர்ட் பண்ற மனநிலையில தான் இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து.
பொதுமக்களுக்கு இந்த போராட்டத்துல அத்தனை விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்களோட சாதாரண வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான்
அவங்களுக்கு ஆதரவா பேசுறது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய குடும்பத்தாரும் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களும் தான் வந்து ஆதரவா இருக்காங்க. அதாவது காவல்துறை அதன் மூலமா மறைமுகமா அரசுக்கு ஆதரவா இருக்கிறது வந்து காவல்துறை அவங்கள சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க.
தமிழ்ல அழகா சொல்லலாம் நிலா விழான்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஆங்கிலத்துல மூன் ஃபெஸ்டிவல் நடக்கிற காலகட்டம் இல்லையா, மிட் ஆட்டம் ஃபெஸ்டிவல், அது வந்து இந்த போராட்டத்தினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு
படுது? குங்காங் அந்த மாதிரி ஏரியாலாம் நான் பார்த்தேன். போன வருஷம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருந்தாங்க. அதாவது அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல், லேண்டன் எடுத்துட்டு போவாங்க இல்லையா, அதெல்லாம் ஐகுச்சி இந்த குங்காங்ல, இந்த புரோமினேட்ல, அந்த மாதிரி வந்து அந்த புது குரூஸ் டெர்மினல்ல அங்க எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல வந்து இப்போ ஏபிஎம் மால் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இங்க அவங்க அவங்க கும்பிட்டாங்களா, அதுல மேல வந்து அவங்க கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க. பொறுத்த வரைக்கும் வன்முறை நடக்கல.
போராட்டம் பண்ணா கூட அது வந்து ஒரு ஒரு அந்த விழாக்காலத்தோட மூட வந்து கெடுக்காம தான் பண்ணாங்கன்னு சொல்லணும்.
சரி, இப்போ மைக்ரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ குடியேற்றவாசிகள் உங்கள் மாதிரி இருக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கை வந்து இந்த போராட்டத்தினால எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு?
போறவங்களுக்கு வந்து அத்தனை பாதிப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் இப்போ பிஸ்னஸ் செய்கிறாங்க இல்லையா, இப்போ வணிகம் செய்கிறவங்களுக்கு நிறைய அழிவு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மூணு மாதம் நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வர முடியல, நிறைய பிஸ்னஸ் வந்து டல்லாச்சு. ஸோ அந்த வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு மாசத்துல இருந்த அந்த ரெசெஷன் வந்து பின்னாடி அவங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தான் எவ்வளவு அடி வாங்கிச்சுங்கிறது தெரியும். பட் நார்மல் லைஃப் எங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க போறோம் வரோம், எங்களோட வேலையை நாங்க செய்யறோம், அது அப்படி சரியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது.
அவ்வப்போது அங்கங்கே இந்த போராட்டக்காரர்னால ரயில் தடைப்படுறதோ இல்ல போக்குவரத்து தடைப்படுறதோ இருக்கிறது தவிர, மற்றபடி பொதுவா வேலைக்கு செல்றவங்களுக்கு எந்த விதமான பெரிய இழப்பு அப்படின்னு ஒன்னும் மாறுபாடு எதுவும் கிடையாது. ஆனா இப்போ நாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வணிகத்துல இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து மிகப்பெரிய குறைதான் இந்த இரண்டு மாசமா எங்களுடைய பிசினஸ் வந்து கிட்டத்தட்ட 20-30% வந்து எங்களுக்கு கம்மி தான். இது மெயினான காரணம் மக்கள் வந்து வெளியில போறத கொஞ்சம் தவிர்த்துறாங்க.
போராட்டக்காரர்கள் வந்து தங்கள் கோரிக்கையிலிருந்து விலகிறதாக படலை, அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. சீனாவை பொறுத்தளவில் இது வெளிநாட்டு சக்தியின் பின்னணியில் இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சீனா சொல்லுது. நீங்கள் ஹாங்காங்கில் வாழ்கிற உங்களுக்கு இந்த போராட்டம் வந்து இனி எப்படி முடிய போகுது, எப்படி நடக்க போகுதுங்கிற மாதிரி படுது?
இப்போ நடக்கிற போராட்டத்தை எல்லாத்துலேயுமே போராளிகள் வந்து அமெரிக்காவோட கொடியை தூக்கிட்டு அமெரிக்கா வந்து தலையிடணும், அமெரிக்காவோட கொடியை போட்டுட்டு பண்ணுறது வந்து அதிகப்படியாக காணப்படுது. எங்கே இடத்துக்கு போனாலும் அமெரிக்க கொடியை தூக்கிட்டு போகிறது வந்து நிறைய இடத்துல காணப்படுது. இது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றது எனக்கும் விளங்கலை. இருந்தாலும் இதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே இது வந்து சீன அரசு மனது வைத்தால் மட்டுமே முடியக்கூடிய ஒன்று. போராளிகளால் இதை வந்து சாதிக்க முடியும் என்ற கருத்து நான் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. அதாவது போராளிகள் அவங்களுக்கான அந்த எக்ஸ்ட்ராடிஷன் பில்லை மட்டும் வாபஸ் பண்ணுறது வந்து சரி, மற்ற விஷயங்கள் வந்து தொலைநோக்கு பார்வை மூலமா, அதாவது இப்ப எப்படியும் 50 வருஷம் கழிச்சு ஹாங்காங் வந்து சீனா கிட்ட ஒப்படைச்சுதான் ஆனும், அதுல இப்ப 20-22 வருஷம் ஆல்ரெடி போய் போச்சு. ஸோ அந்த தொலைநோக்கு பார்வையில ஹாங்காங் பத்தி சீன அரசுக்கு இருக்கிற கருத்துக்கள் இல்ல ஹாங்காங்க எப்படி வைக்கணும் அப்படின்ற கருத்துக்களுக்காக சீன அரசு எடுக்கிற முடிவுகள் வந்து இந்த இந்த கோரிக்கைகள் எல்லாம் வந்து தடையா நிக்குது.
இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணும், நான் ஒரு ஒரு ஊபர் டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது கூட ஒருத்தர் சொன்னாருங்க, அதாவது வந்து இது வந்து பின்னாடி அமெரிக்கா இருக்கு, இந்த சின்ன சின்ன வயசு பசங்க எல்லாம் வந்து இது வந்து பணம் கொடுக்கப்பட்டு இந்த போராட்டம், அது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியாது, ஊடகங்களும் அந்த மாதிரி சொல்றாங்க பணம் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்றதும் சொல்லுவாங்க அந்த பக்கம் சொல்றதும் சொல்லுவாங்க இல்லையா.
ஆமா,
பணம் கொடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஹாங்காங்ல நான் பார்த்த இளைஞர்களும் இளைஞிகளும் இந்த மாதிரி எம்பிஆர் உள்ள பூந்து அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் உடைக்கிற அளவுக்கு மனோதிடமோ அல்லது ஒரு ஒரு எண்ணம் கொண்டவர்களோ அந்த வன்முறையை பார்க்கும்போது எனக்கு சின்ன டவுட் இருக்கு. ஏன்னா இது வந்து ஹாங்காங்கோட ஸ்டைலே
கிடையாது,
கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. என்னுடைய ஹாங்காங் இளைஞர்கள் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
இது அவங்க வந்து இந்த தைவான் நாடு வந்து எடுத்துக்காட்டா எடுத்திருக்காங்க, அதனாலதான் இந்த அமெரிக்கா கூட உதவி கேட்கறது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு தோணுது என்னன்னா, இந்த அஞ்சு அஞ்சு டிமாண்ட் அவங்க கொடுத்துருக்கறதுல அவங்க நாலு டிமாண்ட் கூட வந்து சீனா வந்து ஒத்து விட்டுலாம். ஆனா இந்த அஞ்சாவது டிமாண்ட் 214 நடந்த அந்த மஞ்சள் புரட்சி அதோடதான் இதை சேர்த்துட்டாங்க இதுல. அந்த இதை வந்து இன்னைக்கு அருண் சொன்ன மாதிரி சீனா முன்னெடுத்து பண்ணாதான் அந்த இந்த போராட்டம் முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீனா முன்னெடுத்து செஞ்சாதான் இது முடியும் நானும் நினைக்கிறேன். நான்
மிக்க நன்றி ராம், சித்ரா, அருண், உங்க மூன்று பேருக்கு நன்றி.
ரொம்ப நன்றி.
நன்றி நன்றி
ரொம்ப நன்றி
நன்றி நன்றி தேங்க்யூ.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.